அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் மீது கண்ணும் கருத்தும் உள்ளவர்களா இருக்கிற பொழுது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறதான காரியத்தை தேவன் உனக்கு கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இங்கே சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி சொன்னா என்ன? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க என்னையும் உன்னையும் பார்த்து சொல்லுகிற இந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்ன என்பதை குறித்து நாம் நன்றி அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் உன்னுடைய மூச்சாக இருக்க வேண்டும். நீ நினைத்தால் தேவனை குறித்து நினைக்க வேண்டும், நீ வாழ்ந்தால் தேவனுக்காய் வாழ வேண்டும், நீ ஓடினால் தேவனுக்காய் ஓட வேண்டும். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்படி வாழுகிற பொழுது அஞ்ஞானிகள் தேடி நாடி ஓடுகிற காரியத்தை தேவன் உனக்கும் எனக்கும் கொடுப்பார் என்று சொல்லி அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எப்படி இந்த நாளிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம், எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடுகிறோம் என்பதை குறித்து நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறதை நாம் தேடிக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை நாம் செய்கிறோம், கட்டுகிறோம், அல்லாம்தான் தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்கு முதலாக இருக்கிறது என்று சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. வேதத்தை நாம் வாசிக்க முடியும், எல்லாரும் நாம் வேதத்தை வாசிக்கிறோம். ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, வாட்டி கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதை கைப்பிடிக்கிறவளாயிருங்கள் என்று சொல்லி. நாம் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா, நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறேன். நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆயிட்டது, இனியும் உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ரட்சிக்கிறேன் சொல்லி பிரசங்கிக்க முடியாது. நீ தேவனுடைய ராஜ்யத்தை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு தேடுகிறவனாய் மாற வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற மனுஷன் அவன் தேவனுடைய சமூகம் எங்கே இருக்கிறதோ அங்கே நிற்பான். தேவனுடைய சமூகம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல அவன் நிற்பதற்கு எப்படியும் வாஞ்சிப்பான். ஏனென்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற மனுஷனாக இருக்கிறான், அவன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற மனுஷனாக இருக்கிறான். நாம எல்லாரும் ஞாயிறு தோறும் ஆராதனைக்கு வருகிறதுனாலே நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்ய சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது அர்த்தமல்ல. இந்த ஏழு நாளில் நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் முக்கியமானது. ஏழாவது நாளிலே எல்லாரும் செய்கிறதைத்தான் நீயும் செய்கிறாய். ஆனால் இந்த ஏழு நாளிலையும் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்காய் என்ன செய்கிறாய்? தேவனுடைய ராஜ்யம் பெருக வேண்டுமா? ஜெபம் பெருக வேண்டும். தேவனுடைய சபை வளர வேண்டுமா? பைபிள் ஸ்டடியில் ஜனங்கள் கூடி அவர்கள் வேத வார்த்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற மகன் இந்த இடங்களில் எல்லாம் நின்று பிடிப்பான். ஆராதனையில மாற்றம் வந்து போகிறதுனாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சிந்தனையா இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனத்தை எடுத்து அந்த காரியத்திலே நிரூபிக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறாயா? ஒன்று. அடுத்தது, தேவனுடைய ராஜ்யத்தை முன்னாக முதலாவதாக வைத்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில இருக்கிற மிகவும் முக்கியமான காரியத்தை அவன் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பான். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற மிகவும் முக்கியமான காரியத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு அல்லாவிட்டால் தேவனுக்கு என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுத்திருப்பான். இந்த காரியத்தை குறித்து தான் சில காரியங்களை நான் பார்த்து போகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி சொன்னான், எனக்கு மிகவும் முக்கியமாய் இருக்கிற காரியத்தை எனக்கு என்று சொல்லி எடுத்துக்கொண்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய், உங்களுக்கு மிகவும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியம் அது தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறதா இல்லையா? உங்களுக்கு இருக்கிற முக்கியமான காரியம் தேவனுடைய சமூகத்திலே அது முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற மிகவும் முக்கியமானதை தேவனுக்கு என்று கொடு. அதுதான் நீ தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதாய் தேடுகிறாயா இல்லையா என்பதை தேவனுக்கு முன்பாக அது நிரூபிக்கிறது. எனக்கும் உங்களுக்கு முன்பாக நீங்க நிரூபிக்க முடியாது, ஆனால் தேவனுக்கு முன்பாக நீ நிரூபிக்கக்கூடிய ஒரு காரியம் சொன்னா, உன் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய சமூகத்திலே இருக்கும் என்று சொல்லி சொன்னா, உனக்கு முக்கியமாய் இருக்கிறவை தேவனுடைய சமூகத்திலே முதலாவது ஒப்பு கொடுக்கப்படும். திருப்பி கொள்ளுங்கள் ஆதியாகமம் 4:4 ஆதியாகமம் 4:3-5 வாசிங்கள். 3:4-5
சில நாள் சென்ற பின்பு காயின் இலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆவேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆவேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது.
இங்க இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நான் நம்புறேன் நம்ம எல்லாரும் ஆதியாகமத்தில் வாசிச்சு முதலாவது இந்த காரியத்துக்கு நம்ம கடந்து சென்று போன நான் நம்புறேன். இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன? இரண்டு பேர் தேவனுக்கு பலி கொண்டு வர்றாங்க. இரண்டு சகோதரர்கள், சபையில இருக்கிற இரண்டு சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய சமூகத்திலே பலி கொண்டு வருகிறார்கள். தேவன் பலியை என்ன செய்ய வேண்டும்? அங்கீகரிக்க வேண்டும். தேவன் பலியை என்ன செய்ய வேண்டும்? அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இரண்டு பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு ஆள் ஆட்டு பண்ண இல்லாட்டி மத்தால ஏதோ மரக்கறி பண்ணி ஏதாவது வச்சிருந்திருக்கணும் இல்லையா? ஏன் சொன்னா ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? தங்களுடைய நிலத்தின் பலனை கொண்டு போயிடறாங்க. எங்க? தேவனுடைய சமூகத்திற்கு. இன்னைக்கு ஜெர்மன் தேசத்திலே சில சபைகள்ல இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறாங்க. முதலாவதாக தோட்டங்கள் அவர் வைத்திருக்கிறார்கள். அதில் புளியை கொண்டு வந்து சபையிலே கொடுத்து சபையார் எல்லாம் கொண்டு போகிற அந்த பழக்கம் இன்னைக்கும் வைத்திருக்கிறார்கள். இங்க என்ன நடக்கிறது? ரெண்டு பேரும் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறாங்க. வந்து தேவனுடைய சமூகத்திலே பலியிடுகிறாங்க. ஒரு ஆள் காய்கறி எல்லாம் நினைக்கிற எல்லாம் கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் வைத்திருக்காரு. மற்றவர் நல்ல ஒரு மாட்டை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் வைத்துட்டு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. தேவன் பலியை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் பலியை அங்கீகரித்தார். ஆனால் இரண்டு பேருடைய பலியை வங்கி அங்கீகரிக்கவில்லை. ஏன் தேவன் ஏன் ரெண்டு பேருடைய பலியை வங்கி அங்கீகரிக்கவில்லை? நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம், நம்முடைய ஜெபத்தை எல்லாவற்றையும் கேட்கிறது இல்லை. ஏன்? நாம எல்லாரும் ஆராதிக்கிறோம், எல்லாருடைய ஆராதனையிலும் தேவன் சந்தோஷப்படுகிறது இல்லை. ஏன்? எல்லாரும் நாம் ஊழியம் செய்கிறோம், எல்லாருடைய ஊழியத்துக்கும் தேவன் பலனளிக்கிறது கிடையாது. ஏன்? தேவனுடைய சமூகத்திலே நிலத்தின் பலன்களை கொண்டு வந்தான் என்று சொல்லப்படுகிறது. பலனிலே கொழுத்த கன்றை முதல்ல எடுத்தான். அதுக்கு முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா மூத்த, அதாவது முதிர்ந்த, முதலாவது அவனுடைய பெஸ்டாக என்ன இருக்கிறதோ அதை அவன் தெரிந்து கொண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதல்ல அவன் செய்தது என்ன? இருக்கிறதுல இருந்து கொண்டு வந்து தேவடி சமூகத்திலே பலியாக ஒப்படைக்கிறான். மற்றவன் என்ன செய்யலான்னு சொல்லிச்சுன்னா, அவன் இருக்கிற முக்கியமானது நல்லது அதை எடுத்து கொண்டு வந்து தேவடி சமூகத்திலே வைக்கிறான். அவன் எடுத்தான் அதை, காயினவைகளை எடுத்து அதை கழுவி அதை சுத்திகரித்து அதுல இருக்கிற சூட்டுகளை எடுத்து கூடாது, கீறப்பட்டிருக்குது, இது கூடாது, தேவனுடைய சமூகத்துக்கு இது ஆகாதது என்று சொல்லி அதை அவர் தவிர்த்து கொண்டு வந்திருந்தா தேவன் அதை அங்கீகரித்திருப்பார். இல்லாவிட்டால் அவருடைய தாய் கரியங்களை அவன், இது நல்லது, இது முக்கியது, இது தேவனுக்கு என்று சொல்லி அவன் உள்ளத்திலே நினைத்து அதை கொண்டு வந்திருந்தான், தேவன் அந்த பலியை அங்கீகரித்திருப்பார். ஏதோ தானோ என்று சொல்லி என் சகோதரன் பலி கொடுக்கிறான், அதனால் நானும் கொடுக்க வேண்டும் இல்லையா? அவன் அப்படி செய்கிறான், அதனால நானும். அவன் உள்ளத்திலே அவன் எவ்வளவு தன்னை ஆயத்தப்படுத்தி அவனுடைய பலியை தேவனை சமூகத்துக்கு அவன் கொண்டு போகிறான் என்று சொல்லி இவன் அறிந்திருந்தான். ஒருவேளை இவனும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து தன்னை ஆராய்ந்து அறிந்து தன்னுடைய பலியை கொண்டு போயிருவான். உன்னத்தில் இருக்கிற நல்லதை தேவனுக்கு கொடு, உன்னத்தில் இருக்கிற முக்கியமான தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வா. ஆவன் நினைத்திருந்தான், நல்ல கண்ணை ஏன் கொடுக்கணும், ஒரு கண்டு கொடுத்தா காணும் தானே என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். அவன் நல்ல கண்ணை வீட்டில் வைத்திருக்கலாம் இல்லையா? அதனால அவனுக்கு பிரயோசனம் அநேகம் இருந்திருக்கு. ஆனா அவன் அப்படி செய்யல. அவன் சொன்னா, முதலாவது முக்கியமானது தேவனுக்கு நான் பலி கொடுக்கணும், முதலாவது தேவனுக்கு உரியது இது, இதை நான் கொண்டு போய் தேவனுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி அவன் கொண்டு வந்தது முக்கியமல்ல. அவன்கிட்ட இருந்த நன்மையானதை, நன்மையான கண்ணை கொண்டு வருகிறான் பாருங்க, அதுதான் முக்கியமானது. காயினுக்கு ஏன் தேவனுடைய பலியை அங்கீகரித்தார் என்று கூட தெரியாது. காயினுக்கு விஷயம் புரியல. அவன் நினைச்சிருப்பான், ஏன் அவனுக்கு மாத்திரம் தேவன் அங்கீகரித்தார், என்னுடைய ஏன் அங்கீகரிக்கவில்லை? உண்மைப்படி காயின் கோபப்பட வேண்டியது ஆவேல்ல இல்லை, அவன் தேவன் மீதுதான் கோபப்பட வேண்டும். ஏன் என்று சொல்லிச்சுன்னா, அவன் பிழையாகி எதுவும் செய்யவும் இல்லை. உன்னை போல என்னை போல அவனும் பலியை கொண்டு வருகிறான். தேவன் அங்கீகரித்தான், ஒருவருடையதை தள்ளிவிட்டான். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், உன் ஜபத்துக்கு ஏன் தேவன் பதில் தருகிறது இல்லை? உன் ஆராதனையை தேவன் ஏன் ரசிக்கிறது இல்லை? ஒரு சிலர் வந்து சொல்லுகிறார்கள், தேவன் என்னோடு பேசுகிறார், அப்படி சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார், உன்னோடு ஏன் தேவன் அப்படி சொல்லுகிறதும் இல்லை பேசுகிறதும் இல்லை? உன்னுடைய இருதயத்திலே தேவனுக்கு நீ உன்னை எவ்வளவுக்கு ஆயத்தப்படுத்தி எவ்வளவு முக்கியத்துவத்தை நீ தேவனுக்கு கொடுக்கிறாய்? ஆண்டவர் வெளிப்படுத்தல ஒரு சபையை பார்த்து சொன்னா, நீ ஆதியிலே இருந்த அன்பை விட்டு விட்டாய், விழுந்த இடத்துல இருந்து எலும்பு. விழுந்த இடம் என்று சொல்லி சொன்னா, நான் இதுல ஒருமாயை போட்டுட்டு போய் இங்கதான் எலும்புறது என்று அல்ல அர்த்தம். நீ திரும்ப ஒருவாய் விழுத்தப்பட்ட இடத்துக்கு திரும்பி வந்து இந்த இடத்துல எழும்பி நின்று தேவனோடு பேசு. தேவனோடு பேசு எங்கே? அங்கே. ஏன் ஆண்டவர் பதில் தருகிறது இல்லை? உன்னுடைய பலி, நீ தேவனுக்கு செய்கிற காரியம், நீ தேவனுக்காக ஓடுகிற ஓட்டம் எவ்வளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறாய் தேவனுடைய சமூகத்திலே? ஏனோ தான் வந்து சொல்லி வந்து இருந்து பேசி கலந்து உரையாடிட்டு போறதுல தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோசனமே கிடையாது. பிரயோசனமே கிடையாது. கிறிஸ்து வரும் வரைக்கும் கதைக்கிறவர்கள் இருப்பார்கள், கிறிஸ்து வரும் வரைக்கும் அலட்டுகிறவர்களும் இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்து வரும் வரைக்கும் உண்மையாக தன்னுடைய முக்கியத்துவத்தை எந்த முக்கியத்துவம் இங்க இருக்கு இந்த புதிய பாட்டில் ஆண்டவர் ஒரு ஏழு விதவியை பார்த்து சொன்னார், நீ போட்ட காணிக்கைதான் போட்ட எல்லாருடைய காணிக்கையும் கூட உன்னுடைய காணிக்கை தான் மேலானது. ஏன் தெரியுமா? அவருடைய முக்கியத்தை அவள் கொடுத்து விட்டார், அவருடைய முக்கியமா இருந்ததை அவள் கொடுத்து விட்டான் தேவனுக்கு. அதான் தேவன் அந்த ஏழை விதவியை போற்றினார். அதில் தெரியுமா, இன்னைக்கு உங்களை நீங்கள் கேளுங்க, இன்னைக்கு உங்களை நீங்கள் கேளுங்க, என்னை நான் கேட்கிறேன், தேவன் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு என்று எடுத்து வைத்த அடிகளை தேவன் என்னை மெச்சுகிறாரா? நான் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிகளையும் தேவன் அங்கீகரித்தாரா என்பதை உங்களை நீங்கள் என்னை நான் ஆராய வேண்டும். இப்படியே ஓடிக்கொண்டு இருக்க முடியாது. நீ பழி செலுத்துகிறாய், நானும் பழி செலுத்துகிறேன், தேவனுக்கு துதி செய்கிறேன், கொடுக்கிறேன், ஓடுகிறேன். ஆனால் எவ்வளவுக்கு நான் அதை முக்கியத்துவப்படுத்துகிறேன் என்பதை ஆராய்ந்து பாரு, என்பதை ஆராய்ந்து பாரு. ஞாயிறுதோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஓ ஆராதனை, ஓடுகிறோம் ஓடுகிறோம், ஞாயிற்றுக்கிழமை எழுந்தினாய் ஆராதனையா, ஓடுகிறோம், நல்லது. ஆனால் எவ்வளத்துக்கு நீ உன்னை ஆயத்துப்படுத்துகிறாய், எவ்வளத்துக்கு எனக்கு ஏசாயாவிலேயோ இறைமையாவிலேயோ தெரியல, ஏசாயா எனக்கு இறைமையாவிலே ஞாயிற்றுக்கிழமையை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்கள் இங்கே இருக்கிறது, அதை பேசுகிறதுக்கு நான் விரும்பினேன். அதை விட இதை பேசுகிறது நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எப்படி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமையை நாம் பகிர்ந்து நடத்த வேண்டும் என்று சொன்ன உங்களுடைய பலிகளை தேவனுக்கு முன்பாக கொண்டுகிற பொழுது முக்கியத்துவம் எப்படி இருக்கு? ஒன்று அது அதுக்கு பிற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா, காயின் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பினான் சொல்லி அதனுடைய பிற்பகுதி வசனங்கள் நமக்கு சொல்லுகிறேன். விளைவுகளுங்க, நீங்க உன் வாழ்க்கை தேவனுக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்து, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது என்று சொல்லி வைத்து, தேவனுக்கு சொல்லி உங்களுடைய பெஸ்டை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஓடுகிற பொழுது உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் எழும்பலாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுடைய அர்த்தம் நீங்க யோசிக்க கூடாது, என்னையா எனக்கே பிரச்சனை, அதுல தவறு அல்ல, அதை நாம சிந்திக்கிறதுக்கு எங்க இடமில்லை. அது உனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது என்ன தெரியுமா? நீ தேவனுடைய காரியமாய் நடந்து கொள்ளுகிறார். இந்த ஆவேலுக்கும் இந்த பிரச்சனை வருவதற்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் இருக்கல, அவனுக்கு அப்படி வரும் என்று சொல்லி அவன் கூட எதிர்பார்க்கல. இன்னைக்கு அனைவரும் கேட்கிற கேள்வி இதுதான் இல்லையா, ஏன் எனக்கு இப்படி வர வேண்டும்? காணிக்கு கொடுக்கிறேன், தசமாவம் கொடுக்கிறேன், தேவனுக்காக ஓடுகிறேன், பிரேயருக்கு போகிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு பிரச்சனை? நீ ஒழுங்கா தேவனுக்காக ஓடுகிற பாரு, அதனாலதான் உனக்கு பிரச்சனை, வேற எதுவுமே கிடையாது. நீ தேவனுக்கு சொல்லி வாழுகிறாய் பாரு, அதுதான் பிரச்சனை. இங்கே காயின் ஏன் எழுப்ப வேண்டும் ஆபேலுக்கு விரோதமாக? அவன் செய்ததில் எந்தவித பிழையும் இல்லையே. போன முறை நான் பிரசங்கிக்க ஒரு காயின் சொன்ன தெரியுமா, தனி கொடுக்கிற மரத்துக்கும் வெட்டுவிடும், தனி கொடுக்காத மரத்துக்கும் வெட்டுவிடும். ஒன்று கொடுக்காதனால வெட்டப்படுகிற பொழுது அந்த மரம் அப்படியே போக வேண்டியதான், அடுத்த மரத்துக்கு அது வெட்டும் பொழுது அதனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அது அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். இங்க இதுதான் நினைக்கிறது, இங்க ஆவேன் வந்து நல்லா தேவனுக்கு ஆடி பாடி ஆராதனை செய்து பலி கொடுத்து ஆண்டவர் எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டார். இங்க ஒரு ஆள் எழும்பி வந்து என்ன செய்தார்? அவனை கொலை செய்தான்னு சொல்லி நாங்க இப்ப நாம இந்த கேள்வி கேட்க முடியாது. என்ன கேள்வி தெரியுமா? எனக்கு ஏன் இது, எனக்கு ஏன் எப்படி நடக்கிறது? உனக்கு நடக்காம வேறு யாருக்கு நடக்கிறது? விசாசி குடித்தவனுக்கு போய் இதெல்லாம் நடத்த முடியும்? தேவனுடைய பிள்ளையா ஆண்டவருடைய வாழ்க்கை, இவனுடைய வாழ்க்கையின் மையப்பொருளாகி கிறிஸ்துவை வைத்து தேவனுடைய ராஜ்யம் முதலாவது என்று சொல்லி நம்பி ஓடுகிற வாழ்க்கையிலே நீ பிரச்சனைகளை எதிர்பார்த்துத்தான் எல்லாவற்றால் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. ஏன் கேட்காது? ஒன்னே ஒன்றே, உன்னுடைய பழியை தேவன் அங்கீகரித்தார். உன்னுடைய பழியை தேவன் அங்கீகரித்தார். ஆனால் நீ கொடுக்கிற தேவனுக்கு கொடுக்கிற பலி, அது உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். மிகவும் முக்கியமானதாய் இருக்க. லேவியர் ஆகமம் முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியர் ஆகமம் முதலாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வாசிங்கள்.
கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுத
கொண்டு வந்து. இங்கே பழியை பார்த்து சர்வாங்க தகன பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே மோசேக்கு சொல்லுகிற சில விஷயங்கள் இங்கே இருக்கிறது. லேவிய ஆமரத்திலே முழுத்தலும் கூடுதலாக பலிகள் தான் இருக்கிறது. நீங்க பாட்டுனா சோஸ்திர பலி, சர்வாங்க பலி, பாவ நிவாரணிகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஆனா பிரச்சனை என்ன, நீ எப்படி பலியை செய்ய வேண்டும், நீ எப்படி பலியிட வேண்டும், எப்பொழுது? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக பழையாட்டிலே நடந்த காரியங்கள் இது. இன்றைக்கு அவைகள் நடத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொல்லினால், பிரதானமான பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி ரத்தத்தை சிந்தி என்னையும் உன்னையும் என்னைக்கும், அதனால தான் அந்த பாவம், நம்முடைய பாவம் அவருடைய ரத்தத்தினாலே மன்னிக்கப்படுகிறது. அது நாம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இதுல ஒரு முக்கியமான காரியத்தை நான் பார்க்க வேண்டும். என்ன தெரியுமா, பலியிட போகிற மாடாக இருந்தாலும் சரி, இந்த மாடு, இந்த பாவம் செய்த ஒரு மனுஷன் ஒரு மாட்டை கொன்ற வேண்டும். ஆனா அந்த மாடு எப்படியோ சாக போகிற மாடுதான். அந்த மாடு ஏதோ ஆசரிப்பு கூடாரத்தில் இங்க பின்னிட்டு வளர்க்கப்பட போறது கிடையாது. அந்த மாடு எப்படியோ அடிக்கப்பட போகிற மாடுதான். ஆனாலும் தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த மாட்டுல ஒரு பழுதும் இருக்கக்கூடாது. அந்த மாடு நல்ல மாடாக இருக்கு. நாம என்ன செய்வோம் தெரியுமா, புடியோசாக போகிற மாடு தானே, நல்ல தண்டு 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 நடக்கிற ஒன்ன பிடிச்சி வராட்டில இழுத்தெடுத்தாது கொண்டு வந்து ஆசனத்தை கொடுத்துரும். ஏதோ மாடெல்லாம் விழுந்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது விழுந்ததோ விளையோ. சில மாடுகள் இருக்கும் எலும்பெல்லாம் அப்படியே தெரியும் இல்லையா, வயிறு வணிக இதெல்லாம் பிடிச்சு கொண்டு நினைச்சோம். நம்ம எப்படியாவது ஆசனத்தை கொடுத்துருவோம். ஏன் தெரியுமா, நாம எப்படி தெரியுமா நினைக்கிறோம், எப்படியோ இந்த மாடு சாகு போகிறது தான். என்ன கேட்டாலும் நான் சொன்ன நல்ல மாடு இருந்தா ரெண்டு நாளைக்கு பிரயோசனம் ஆயிருக்கும் இல்லையா. ஆனா இந்த மாடு எப்படியோ சாகு போகுதப்பா. ஆச்சாரியனுக்கு நாம போய் சொல்லுவேன், ஆச்சாரியரே இங்க வாங்க, இந்த மாடு எப்படியோ சாகு போறது தான், ஏன் நல்ல மாடு கொடுப்பான் சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ற, நீ பலியிட போறாய், உன்னுடைய பாவத்துக்கு தான் பலியிட போறாய். ஆனா பலி யாருக்கு, எனக்கு. தேவன் அதை அங்கீகரிக்க வேண்டும், தேவன் பலியை அங்கீகரிக்க வேண்டும். நீ என்னதான் கொண்டு கொடு, ஆனா தேவன் அங்கீகரிக்க வேண்டும். அதான் மிகவும் முக்கியமான. அங்க சொல்ற நீ பழுதற்ற மாடு, ஒரு கீறு இருக்க கூடாது, ஒரு காயம் இருக்க கூடாது இல்லையா. ஏன் தெரியுமா, தேவன் அங்கீகரிக்கிறாரா இல்லையான்னு சொல்லி அங்குதான் இருக்கு பிரச்சனை. மாட்டில் ஒரு காயம் இருந்திருந்தாலும் தேவன் பலியை அங்கீகரிக்க மாட்டார். மாட்டில் ஒரு காயம் இருந்தாலும் தேவன் பலியை அங்கீகரிக்க மாட்டார். ஆண்டவர் சொன்னார், சுத்தமான மாடு, நல்ல மாட்டை தெரிந்து கொள், அதை தேவன் சமத்துக்கு கொண்டு வா, ஆசாரத்தில் கொடு, நீ கையை வை, மாட்டை வெட்டி. அது ஆசாரிய வேலை, அங்காளே பிரச்சனை. ஆனா மிகப்பெரிய வேலை என்ன தெரியுமா, நீ பலியிட கொண்டு வருகிற அந்த காரியம் நல்லதா இருக்கு. அதான் மிகவும் முக்கியமானது. அதுதான் காயிலும் ஆவேலும் கொண்டு வந்ததுல ஒருத்தன் நல்லதை கொண்டு வந்தான், மற்றவன் கூடாததை கொண்டு வந்தான். கூடாது என்று சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. அவன் தெரிஞ்சு செய்தானோ தெரியாம செய்தானோ, ஆனா அவன் தேவனுக்கு கூறிய அந்த முக்கியத்துவத்தை அங்க கொடுக்கல, அந்த முக்கியத்துவம் கொடுக்கல, அதான் இருந்த பிரச்சனை. இங்கே ஆண்டவர் சொல்றார், லேவிய ராமத்துல நீ கொண்டு வா, பிரச்சனை இல்லை, நீ கொண்டு வா, ஆனா நல்லதை கொண்டு வா. நல்ல புஷ்டியானதை நீ என்ன செய்ய வேண்டும், பலியிடுகிறதுக்கு கொண்டு. அந்த வசனத்தை அப்படியே வாழ்ச்சி கொண்டு போய்விட்டா, கடைசியாக தேவன் அப்படி பலி செலுத்துகிற பொழுது அதை தான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுங்க. மிகவும் முக்கியமானது, நீ உனக்கு முக்கியமானதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி கொடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில எந்த முக்கியமான நீ வைத்திருக்கிறாயோ அதை தேவனே நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நீ வைக்க வேண்டும். இல்லைன்னு சொல்லிச்சுனா, நீ முதலாவதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறாய் என்று சொல்லி அடிச்சு உன்னாலே சொல்லவே சொல்ல முடியாது. இல்லை, ஆண்டவர் கை வைக்க வேண்டிய இடங்கள்ல ஆண்டவரை கை வைக்க விட வேண்டும். இல்லையா, இதுக்கு பின்னால் ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்ப்போம். திருப்பி கொள்ளுங்க, ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரத்தில், ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம் அதிலே 11 வசனத்தில், 20 வசனத்தையும் 28 வசனத்தையும் வாசிங்கள். 11, 20, 28.
சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான்.
20 வசனம்,
சில நாள் சென்ற பின்பு அன்னால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள்.
28
ஆகியால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள்.
அவன் அண்ணா செய்கிற ஒரு காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்டோரி நமக்கு தெரியும் இல்லையா. அண்ணா தேவனுடைய சமூகத்தில் இருந்து என்ன வேண்டிக் கொண்டால், ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் நான் அந்த பிள்ளையை உமக்கு என்று சொல்லி திரும்பவும் என்ன செய்வேன், ஒப்பு கொடுப்பேன். இது அண்ணாளுடைய பொருத்தனை, இது தேவனுடைய சமூகத்திலே செய்த ஒரு காரியம். ஆனால் மறுபக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த நேரத்தில் அண்ணாளுக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கிறது. அண்ணாளுக்கு இருக்கிற இந்த ஒரே ஒரு குழந்தை திரும்பவும் தேவனிடத்திலே கொடுத்து விடுவது என்பது அண்ணாளுக்கு அண்ணாளுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்பினேன். ஆனாலும் இவள் தேவனுக்கு கொடுத்த வார்த்தை இருக்கிறது பாருங்க, நீர் கொடுத்ததை நான் உமக்கு திரும்ப கொடுப்பேன். அவருடைய வாழ்க்கையிலே நான் நம்புகிறேன், எல்லா தாய் தகுப்புலையும் கேட்டா அவங்களோட வாழ்க்கையிலே முக்கியமானது ஒன்று இருக்கும்னு சொல்லிச்சுனா, அவங்களோட பிள்ளை. அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு முக்கியமானவர்கள். இந்த அண்ணாளுக்கும் அதே பிரச்சனை இருக்கிறது இல்லையா. ஆனாலும் அண்ணா செய்த காரியம் என்ன தெரியுமா, தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் அந்த பிள்ளையை விட்டாள் சொல்லி நாங்கள். அவள் தேவனுடைய சமூகத்திலே ஒரு சாமுவேலை உருவாக்கி விட்டால் பாரு, அவளுக்கு மிகவும் முக்கியமானது தான். ஆனாலும் அவள் விட்டு விட்டாள் எங்கே, தேவனுடைய சமூகத்திலே. கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா, இன்று நாள் தாய் தகப்பன் மாறி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை யாராக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்க உங்க பிள்ளைகளை இன்னைக்கு எப்படி வளர்த்துக் கொண்டு இருக்கிறீங்க. அண்ணாளுக்கு தேவன் ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தா, ஆனால் அதே பிள்ளை அவள் தேவனுடைய சமூகத்திலே கொடுத்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றிவிட்டாள். அந்த அண்ணா தாய் மார்க்குள்ளே சிறந்த ஒரு மனுஷன் சொல்லலாம் இல்லையா. ஆனால் இன்று நான் விசுவாச தாய் தந்தை, நீங்க உங்க பிள்ளைகளை என்னத்துக்கு வளர்த்துக் கொண்டு இருக்கிறீங்க, எப்படி வளர்த்துக் கொண்டு இருக்கிறீங்க என்பதை நீங்க இந்த நாளிலே ஆராய வேண்டிய நிலைமை பிள்ளைகளுக்கு. நீங்க தேவனுக்கு ஒரு அடுத்த சந்ததி ஆயத்தப்படுத்துகிறீர்களா, இல்லைன்னா உலகத்திற்கு அடுத்த ஒரு இன்ஜினியரை ஆயத்தப்படுத்துகிறீர்களா, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு போதகனை ஆயத்தப்படுத்துகிறீர்களா, இல்லைன்னா உலகத்திற்கு ஒரு டாக்டரை ஆயத்தப்படுத்துகிறீர்களா? ஒரு போதகர் சொன்னார், எல்லாரும் டாக்டரா இருந்தா யாரு பசியன்ற வருகிறது, யாரு வியாதிப்பட்டவர்களாய் வருவது, யாரு நோயாளிகளாய் வருவது, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா என்று சொல்லி அவர் பாடி வந்து சொன்னார். இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் ஜனங்களுக்கு நடக்கிற பெரிய காரியம் என்ன தெரியுமா, எல்லா பிள்ளைகளும் பெரிய படிப்பு படிக்கும், எல்லாரும் படிச்சு படிச்சா யாரு தோட்டம் செய்யறது, எல்லாரும் பெரிய படிப்பு படித்து கொண்டு போனா யாரு வேலை செய்யறது, பக்கத்து வீட்டுக்காரர் யூனிவர்சிட்டிக்கு போனா என் பிள்ளைய யூனிவர்சிட்டிக்கு போன சொல்லி ஏன் உங்க பிள்ளைகளை போட்டு உதைக்கிறீங்க, பிரயோசனம் கிடையாது, எந்த விதத்திலும் பிரயோசனம் கிடையாது. நான் சொல்றேன் ஏன் தெரியுமா, உன் பிள்ளைக்கு தோட்ட வேலை தான் செய்ய முடியும்னு சொல்லிச்சுன்னா அவன் தோட்டத்துலதான் வேலை செய்யும். படிக்கிறான நல்லா படிப்பு, ஆனா அதை விட்டுட்டு இன்ஜினியராக மாற்றீங்க நினையா, இது ஒரு பக்கம். நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், நீங்க உங்க பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொல்லி எவ்வளவுக்கு வளர்க்கிறீங்க, எப்படி உருவாக்குறீர்கள், என்ன செய்கிறீர்கள் அதற்காக, ஐயா இன்னைக்கு படிக்க வைக்கிறதுக்காக டியூஷனுக்கு விட்டு அங்க விட்டு இங்க விட்டு குட்டி எல்லாம் செய்கிறார்கள், ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் மத்தியிலே, தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காய், சபையின் வளர்ச்சிக்காய், ஊழிய வளர்ச்சிக்காய் உங்க பிள்ளைகளை என்ன செய்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், தேவனுடைய கரத்துக்குள்ளே விட்டு வளர்க்கப்படுகிற பிள்ளை ஒருபோதும் தவறா, ஆனா நீங்க நினைக்கிற காரியம் உங்க பிள்ளைகள் செயல்படுத்த வேண்டும் சொல்லி நீங்கள் கடந்து செல்வீங்க சொல்லி சொன்னார். அதுக்கு பின்னால் உங்க பிள்ளைகளுக்கு வருகிற எந்த காரியத்திலையும் தேவன் கை வைக்க மாட்டார், அது ஒருவாளை நன்மையா இருக்கலாம் ஒருவாளை தீமையா இருக்கலாம், அது தேவன் பார்க்கவே மாட்டார். நீங்க உங்க பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்தின் ரீதியிலே எப்படி வளர்க்கிறீர்கள், முக்கியமா இருந்ததை கொடுத்து விட்டார் ஆண்டவரே, பாரும் நீ எனக்கு தந்தீர் கொடுத்திருக்கிறேன், பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக வேதத்தில் திரளுகிறார். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்க்கிறீங்க, எனக்கு தெரியும் அநேகர் அநேக தாய் தப்புமாறு தெரியும், டியூஷனுக்கு போட்டி அடிப்பாங்க, சேர்ச்சிக்கு போட்டி கேட்கவே மாட்டாங்க, பள்ளிக்கூடம் போட்டிக்கு அடிப்பாங்க, ஜெபக்கூட்டத்துக்கு போட்டி கேட்கவே மாட்டாங்க, கஷ்டம் இல்லையா, எப்படி இங்க பாருங்க, பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அஞ்சில விளையாது ஐம்பதுல விளையாது, இது ஒன்று சொல்லு, நீ இன்னைக்கு உன் பிள்ளைய ஆராதனைக்கு கவனம் எடுத்து நடத்தலன்னு சொல்லி சொன்ன, நீ என்னைக்கும் அதில் கவனம் செலுத்தவே மாட்டான். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா, பிள்ளைகளுக்காண்டி ஜெபம் பண்ணுகிறார்கள், என்னத்துக்கு ஜெபம் பண்ணுகிறார்கள், படிக்கணும் 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 படிக்கணும், ஜெபம் பண்ணுகிறார்கள், மற்றவங்க பிள்ளைகளுக்காண்டி ஜெபம் பண்றாங்க, படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், ஆனா யாரும் இந்த பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் வரணும் அந்தவர் என்று சொல்லி ஜெபம் பண்ணதை நான் கேட்டதை கிடையாது. சீல் வைத்து ஜெபம் பண்றது கிடையாது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனா இவனை நீ மாற்று ஆண்டவர் என்று சொல்லி ஜெபம் பண்ணது கிடையாது. நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனா படி 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 முதல்ல வசனம் வாசிச்ச என்ன தெரியுமா, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்பொழுது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறது எல்லாம் உனக்கும் பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுப்பார். உன் பிள்ளை தேவனை விட்டு தகந்து போகும் என்று சொல்லி சொன்னா முதலாவது பிள்ளையை உன்னிடத்தில் நீ தேட, உன் பிள்ளை தேவனுடைய சமூகத்தில் இல்லை என்று சொல்லி சொன்னா முதலாவது நீ விட்ட பிள்ளையை தேட வேண்டும். உன் பிள்ளை தேவனுடைய சமூகத்தில் இல்லாத அந்த நாளில் மாத்திரம் முழிக்க கூடாது. இன்றைக்கு மொழி அன்றைக்கு நீ முழிக்காமல் நிற்பார். இன்றைக்கு மொழி விழுத்திரு உன் பிள்ளைக்காண்டி ஜெபம் பண்ணு, அவனுக்கு நல்ல ஊழியக்காக இருக்கணும்னு சொல்லி வேண்டுதல் செய். தேவனுடைய சமூகத்தில் அவனுக்கு முக்கியமா இருக்கிற பிள்ளை ஒப்புக்கொடு. அப்பொழுது தேவன் அவனுடைய கரத்தை பிடிப்பார். இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்காவலையும் சொந்தக்காரனுக்காவலையும் புள்ள படிக்கணும் புள்ள படிக்கணும்னு சொல்லி படிக்க வைத்து உன் புள்ள நாளைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருந்து இழந்து போயிட்டு உனக்கு வரப்போற பிரயோசனம் இல்லை. புதிய பாட்டிய ஒரு இடத்துல செல்லப்படும் உங்க விசுவாசத்தை அடுத்த சந்ததிக்குள்ளே கடத்துங்கள் என்று சொல்லி, உங்களுடைய விசுவாசத்தை இதுவரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடத்தி இருக்கீங்களா? உங்களுடைய பிள்ளைகள் தனிப்பட்ட விதத்தில் தெய்வத்தை எவ்வளவுக்கு நம்புகிறது, அவருடைய உறவு உங்கள் பிள்ளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெய்வத்தோடு எவ்வளவுக்கு உறவு இருக்கிறது. தனிப்பட்ட ரீதி நாளைக்கு உங்க பிள்ளை இழந்து போயிட்டான்னு சொன்னா தெய்வத்தை பிள்ளையில குட்ட சொல்லி பிழையே கிடையாது. பிள்ளையில புளிய தெரி ஒண்ணு காண போறதுல ஏன் தெரியுமா, நீங்க எங்கேயோ தவறிட்டீங்க, நீங்க எங்கேயோ புளிய விட்டுட்டீங்க. ஆனால் அண்ணா என்ன செய்தான், அவளுக்கு முக்கியம் ஒரே ஒரு பிள்ளை, பரவாயில்ல தேவன் எனக்கு கொடுத்தா. ஆனா அண்ணாளுடைய பிரச்சனை அங்கால நீங்க வாய்ச்சி நினைச்சிட்டு அவள் ஒரு ஜெபம் மாதிரி ஒரு காரியம் சொல்லிட்டு போறாள் தெரியுமா, ஆண்டவரை அவளுடைய வாயை நீ அடைக்கிறாண்டவர் ஏன் தெரியுமா, அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாவிட்டாலும் அதுல இருந்த உபத்திரவம் அநேகமா இருந்தது. அதனாலதான் அவள் ஆண்டவரத்தில் வேண்டிக் கொண்டாள், ஆண்டவரே மிகவும் முக்கியமா எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் ஆண்டவர். அதுக்கு பின்னாலே அவள் ஜெபம் பண்ணுற அவளுடைய ஜெபம் வாசிச்சு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. அவர் கர்த்தர் தெய்வ மண்டலத்தை அவள் நிறுவித்தான்னு சொல்லி சொன்னார். உங்களுடைய பிள்ளைகளை நீங்க எவ்வளவு முக்கியமாக தேவனுக்குள்ளே நிறுத்தியிருக்க உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க, உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22வது அதிகாரம்
மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை,
இங்கே அடுத்த சம்பவம் முதல்ல அண்ணாவுடைய சம்பவத்தை பார்த்தோம் இல்லையா, இங்கே ஆபிரகாம் இவருக்கும் என்ன ஒரே குழந்தைதான், ஆண்டவர் கொடுத்த ஒரே பிள்ளை என்று இருக்கிறது இல்லையா, அதுல பிரச்சனை. ஆண்டவர் சொன்னாரு, இங்க வா நீ உன் பிள்ளையை கொண்டு போய் இப்படி நான் காட்டுற மலையில நீ எனக்கு பலியிட வேண்டும் சொல்லிச்சு. இது ஆண்டவருடைய சோதனை, அவர் அவர் செக் பண்றாரு எப்படி இருக்கிறாரு ஆபிரகாம் சொன்ன. இன்னைக்கு நீங்க யோசிக்க கூடாது, எனக்கே பிரச்சனை ஆண்டவர், எனக்கே பிரச்சனை, முதல்ல நான் கேள்வி கேட்டு திருப்பி கேட்கணும், எனக்கே பிரச்சனை, உனக்கு பிரச்சனை வராம வேறு யாருக்கு போறது பிரச்சனை. விரோதமா எதுவும் செய்யவில்லையே, ஆபிரகாம் நல்லா தேவனுக்காக ஓடுகிற நண்பன், அங்க வந்து அங்க வந்து ஆபிரகாமுக்கு பிரச்சனை வருது. என்ன தெய்வம் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் ஆண்டவர் வந்து உன் பிள்ளைய கொண்டு வந்து எனக்கு என்ன செய்யணும் பழகிடு. எனக்கு என்ன பிரச்சனை சொல்லிச்சுன்னா, அடுத்த நாள் காலையில் கிடையிடந்து எலும்பு எல்லாம் கட்டி கொண்டு பிள்ளைய கொண்டு ஆள் போய் இன்றைக்கு உங்களை சொன்னா நீங்க இதுல பெரிய ஒப்பாரி உண்டு வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு ஊழியக்காரங்களை எல்லாரையும் பேசி ஏதாவது ஒரு வழி பண்ணுவீங்க எனக்கு தெரியும். ஆனா ஆபிரகாம் செய்தா என்ன தெரியுமா? அடுத்த நாள் கிடுகிடந்து நல்லன் எனக்கு தெரியும் அவர் நல்ல நித்திர கொண்டாரோ என்ன நித்திர கொண்டாரோ. அடுத்த நாள் எழுந்தா எல்லாம் ஆயத்தப்படுத்து ஒரு பேச்சு மூச்சு எல்லாம் எல்லாம் நடக்குது. எங்க ஆண்டவர் காட்டுற தேசத்துக்கு போய் மலையொண்ட தேடி கண்டுபிடிச்சு அங்கே பலியிடவில்லை. அடுத்தது என்ன தெரியுமா? தேவன் சொல்லுகிறது உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நீங்க நடத்துகிறீர்களா? தேவன் எதிர்பார்க்கிறதை நீங்க உங்க பிள்ளைகளுக்குள்ளே நடத்துகிறீர்களா? ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார் கொண்டு போவோம் பிள்ளை இது இப்படியே அது நடந்திருந்தும் சொல்லி சொன்னா பலியிடப்பட்டிருப்பானாக இருந்திருந்தால் இதுதான் ஈசாக்கினுடைய அழைப்புன்னு சொல்லலாம் இல்லையா? இல்லாட்டா அதுதான் அவருடைய ஆண்டவருடைய பிளான் அவனை குறித்து இருந்தது. அதுதான் இப்படித்தான் சொல்ல முடியும் இல்லையா? இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை தேவன் எப்படி இல்லாவிட்டா உங்க பிள்ளைகளை அழைத்திருக்கிற அழைப்புக்கு நீங்க உங்களுடைய பிள்ளைகளை எவ்வளத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறீங்க? உங்களுடைய பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரனாக தேவனுடைய சமூகத்தில் பாவிக்கப்படுறதுக்கு உங்களுடைய பங்கை நீங்கள் எவ்வளத்துக்கு செலவிடுகிறீர்கள்? பணக்காரன் ஆகிறதுக்கு நீங்க நூற்றுக்கு நூறு வீதம் செலவடிவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். உங்களுடைய பிள்ளை நாளைக்கு பணத்து மேல நடக்கணும் சொல்லி கனவு கண்டு வாழுகிற வாழுவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா தேவனுடைய பிள்ளையை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறுவதற்கு உங்களுடைய பங்கை நீங்க எவ்வளவுக்கு செலவழிக்கிறீங்க? இல்லாவிட்டா ஏதோ என் பிள்ளையும் வாழ்ந்துட்டு போட்டுக்கு வேண்டி சொல்லி இருக்கிறீங்க. இல்லாவிட்டா இருக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து என் பிள்ளையும் இருக்கிறதுக்கு வேண்டி சொல்லி இருக்கிறீங்க. நீங்க தாய் தகப்பன், நீங்க உங்க பிள்ளைகள் உங்க பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே தவறும் சொல்லி சொன்னா முதலாவது கணக்கு ஒப்புவிக்க போகிற ஆட்கள் நீங்க தான். உங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தை விட்டு தவறு பண்ணிச்சுன்னா நீங்க தான் முதலாவது கணக்கு கொடுக்கிறாங்க. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போனார் பலியில. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அழைப்புக்கு எவ்வளவு ஆயத்தப்படுத்துகிறீர்கள்? எவ்வளவுக்கு ஆயத்தப்படுத்து உங்களுடைய பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில் கஷ்டம்
சொல்லிச்சுன்னா தேவன் ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஊரிய அம்புகளால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மாற்றுவதற்கு ஓடு. நல்ல ஆபிரகாமாய் நல்ல அன்னாளாக மாறுங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாளிலே தேவனுக்காய் வல்லமையாய் பாவிக்கப்படுவேன், வல்லமையாய் பாவிக்கப்படுவேன். இன்னைக்கு பிள்ளைகளை ஊழியக்காரர் ஆக்கின சரித்திரங்கள் புத்தகங்கள் இருந்தா வேண்டி படியும். தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு காலம் ஜெபம் பண்ணி எவ்வளவு காலம் தேவனோடு அதற்காக உறவாடி நீங்க யுத்தம் பண்ணுங்க தேவனோடு. யுத்தத்தில் யாக்கும் போய் போட்டு யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு நீர் இப்படி செய்யணும், என்னுடைய பிள்ளைக்கு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி விடாம குடித்து ஜெபம் பண்ணி இன்னைக்கு என்னத்துக்கெல்லாம் ஜெபம் பண்றோம். ஆனா பிள்ளைகள் உங்க சொந்த பிள்ளைகளுக்காக விடாமல் யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடிவுக்குள்ள வாங்க, தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் தருவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38-42 வாசிங்க.
பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் எனும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார்.
இங்கே ஒரு சம்பவம், மார்த்தாள் மரியா இவங்க ரெண்டு பேரும் இயேசுவை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வந்துட்டு மார்த்தாள் என்ன செய்கிறான் சொல்லி சொன்னா, ஆண்டவருக்கு விருந்து ஆயத்தப்படுத்தி ஏதோ வேலைகளை சிந்தித்து, வேலை செய்கிறது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொன்னா நீ அநேக காரியத்தை குறித்து சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லிட்டு அவர் நல்ல ஒரு காரியத்தை யார் தெரிந்து கொண்டா? மரியா. மரியா என்ன செய்தால் தெரியுமா? எனக்கு முக்கியமானது தேவனுடைய சமுதாயம். எனக்கு முக்கியமானது என்ன? தேவனுடைய பாதம் இல்லையா? எனக்கு முக்கியமானது என்ன? நான் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எனக்கு முக்கியமானது தேவனுடைய சமூகம் என்று சொல்லி மரியாய் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறதை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். நாம இன்னைக்கு என்ன செய்யறோம் தெரியுமா? அதி முக்கியமில்லாத வேலைகள்ல கையை வைத்து தேவனுடைய சமூகத்தினுடைய நேரங்களை திருடி கொள்ளுகிறோம். தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய சமூகத்திலே நிற்க வேண்டிய நேரங்களை சில தேவையில்லாத வேலைகளை வைத்து நாம் அதை என்ன செய்கிறோம்? திருடி கொள்ளுகிறோம். ஆனா மரியாள் என்ன செய்தால் தெரியுமா? என்ன நடக்குதோ இல்லையோ, ஆனால் தேவனுடைய சமூகம் எனக்கு முக்கியமானது. தேவனுடைய சமூகம் எனக்கு முக்கியமானது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் வந்து அவள் அமர்ந்து கொண்டாள். நம்முடைய வாழ்க்கை இந்த நாள் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய சமூகம் என்று சொல்லிச்சுனா நாம் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் நேரத்துக்கு அந்த இடத்திலே வந்து நிற்கிறோமா? இல்லைன்னு சொல்லிச்சுனா இன்னைக்கு எனக்கு தெரியாது இங்கே அப்படி செய்யறீங்களான்னு சொல்லி, எனக்கு ஒரு சில சேர்ச்சுக்கு போற ஒரு சில தெரியும், அவங்க சேர்ச்சுக்கு போக்கேதான் கடைக்கு போறாங்க. சேர்த்துக்கு போக்கித்தான் கடைக்கு போய் சாமான்கள் வேண்டிக் கொண்டு அதுல லேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லேட்டா வந்து நீ சபையில லேட்டா வந்தீங்கன்னு சொன்னா யாருடைய நேரத்தை நீ கலவெடுத்திருக்க? சேர்த்துன்னு சொல்லிச்சுன்னா அதுக்குரிய ஆயத்த மனத்தில் இருக்கும். நீ தேவனுடைய ராஜ்யத்தை எவ்வளவுக்கு முக்கியப்படுத்துகிறான் என்பதில இருக்கிறது உன்னுடைய பலி. தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறதும் ஏற்றுக்கொள்ளாது இதெல்லாம் ஒரு சிலர் எனக்கு தெரியும், அவங்க சர்ச்சுக்கு போய்க்குதான் கடைக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போகத்தான் அது மட்டும் இது மட்டும் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் திறக்கிறாங்க இல்லையா? லேட்டா வந்தா என்ன பதில் சொல்றோம்? தேவனுக்கு சொல்ல முடியுமா? ஆனா இங்க மரியாதை என்ன செய்தால் தெரியும்? மரியாதை போயிருக்கலாம் சமைக்கிறதுக்கு இல்லையா? ரெண்டு பேர் சமைச்சா கெவியா சமைச்சு முடியும் பாருங்க. ஆனா மரியாதை என்ன செய்ய? நீ தனியை சமைச்சு என்னவாது செய், ஆனா நான் தேவனுடைய சமூகத்தில் நிக்கிறேன், நான் தேவனுடைய சமூகத்தில் நிக்கிறேன். தேவனுடைய நேரத்தை திருடி கொள்ளாது, எந்த விதத்திலையும் தேவனுடைய நேரத்தை களவெடுக்காது. அது தேவனுக்குரியது. நீ தேவனுடைய ராஜ்யத்தை எவ்வளவுக்கு முக்கியப்படுத்துகிறாய்? ஏழாவது நாளை குறித்து பேசுகிறேன், இந்த ஓய்வு நாளை குறித்து பேசுகிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமையை குறித்து நான் பேசுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை மூன்று அல்லாவிட்டால் நாலு மணித்தியான தேவனுடைய சமூகத்தில் நாம் நினைக்கிறோம். இந்த நாலு மணத்தியானத்துல கா மணத்தியானம், அரை மணத்தியானம், முக்கா மணத்தியாலம் கலவெட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்தா டைம் கிண்டிப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்தா டைம் கிண்டிக்க, யாராவது வேலை செய்யறவங்க நீங்க போய் அஞ்சு மணிக்கு வேலை செய்ய அஞ்சு காலையில் காட்டடிச்சிருக்கீங்க, காட்டு அடிச்ச காட்ட திருப்பி அடிச்சுட்டு போகணுவாங்க. தேவனுடைய நேரத்தை நீங்க களவெடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? அதுல இருக்கிறது நீங்க தேவனை எவ்வளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறீர்கள். நாம என்ன செய்கிறோம்? லேசா நாம நினைக்கிறோம், இட்ஸ் ஓகே, அரை மணித்தனம் ஒரு மணித்தனம் சரி ஓகே. ஆனா நாம எவ்வளவுக்கு அதை முக்கியப்படுத்துகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. நீங்க லேட்டா வருகிறது இல்ல, லேட்டாக சில பேர் பைக் ஸ்டடிக்கு வரவே மாட்டாங்க. ஏன் வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டுல இடுப்பு வலி, கால் வலி, தலையடின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், உன் இடுப்பு வலியும் உன் கால் வலியும் தலையடிக்கு நீ வேலைக்கு போகாம நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டுன்னா பைக் ஸ்டடிக்கு வர. எனக்கு போன கிழமை மூன்று நாலு நாள் ஒரே தலையடி, வேலைக்கு போனேன். வேலைக்கு போனதுனால நான் எல்லா பைக் ஸ்டடியும் பைக் ஸ்டடி எல்லாத்துலயும் நான் வேலை அட்டன் பண்ணல போன கிழமை. அப்படி வேலைக்கு போயிருந்துச்சுன்னா பின்னர் எனக்கு லீவ்ல நான் பைக் ஸ்டடிக்கு அட்டன் பண்ணிருக்கேன். எனக்கு மறுத்து நானும் நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு ஒரு சட்டம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு சட்டமாக மாத்தி, அதுவும் அநியாயம் தேவனுடைய ராஜ்யத்துல தான். நீ வேலைத்தளத்துல ஒன்று செய்து தேவனுடைய ராஜ்யத்துல ஒன்று செய்ய மரியாதை. தேவனுடைய சமூகத்தை எதிர்பார்த்திருந்த அமர்ந்திருந்தா தேவனுடைய பாதத்துல தெய்வத்தினுடைய நேரத்தை நீங்க யாரும் திருடி யோசிக்காது. ஏன் தெரியுமா? இந்த நேரங்களை குறித்து நாம கணக்கு ஒப்பிட்டு தேவன் வருகிற நாள் நாம கணக்கு ஒப்பிட்டு தான் ஆகணும் இல்லையா? தேவன் இன்னைக்கு நாம ரெண்டு மணிக்கு ஆராதனை செஞ்சுன்னா நாம நம்முடைய ஆண்டவரே நம்முடைய ஆலயத்தில் நாம் அயலாடி செய்யணும். மரியாதை மாத்தாலும் என்ன செய்தாங்க, அவங்க வீட்டுக்கு அவர் வர சொல்லி கேட்டு அவர் வந்திருக்கிறார். நாம எல்லாம் என்ன செய்கிறோம்? ரெண்டு மணிக்கு ஆராதனை. தேவன் என்ன செய்யற? ரெண்டு மணிக்கு கெஸ்ட் கொடுக்கிற ஆக்கள் ஒருத்தர் என்ன செய்யற? அவங்க அப்ப அப்பதான் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் கெஸ்ட் என்ன கெஸ்ட வர சொல்லிட்டு நீங்க வர சொல்லிட்டு நீங்க ஆயத்தம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கு? வீட்டுல கெஸ்ட் வர சொல்லிங்கன்னா இப்படி இருக்க மாட்டீங்க இல்லையா? எல்லாம் ரெடியா எல்லாம் கூட்டி தொட்டி அடி தண்ணி இருக்கு, எல்லாம் போக வாசல் சென் வாசல் அடிஞ்சு படி கம்மன்னிப்போம். ஏன் வர்ற கெஸ்ட் எங்களை குறித்து நல்லா நினைக்கணும். ஆனா தேவன் வருகிறாரே ஐயா இங்க. ஆனா தேவன் வந்து அங்க பாஸ்டர் பார்த்துக்கிறார். தேவன் பாஸ்டரோட பேசிக் கொண்டிருப்பாரு, நாம வரும் இங்க தங்க. தேவனுடைய நேரத்தை ஆராதனை இருந்தாலும் சரி, ஜப கூட்டம் இருந்தாலும் சரி, பைபிள் ஸ்டடி என்று சொன்னாலும் சரி, யாரும் கனவெடுக்க டைமுக்கு போங்க, டைமுக்கு கூட்டத்தை நடத்துங்க, டைமுக்கு தேவனை சந்தோஷப்படுத்துங்க. அவர் ரெண்டு மணிக்கு ஆறா இருந்தா அவர் ரெண்டு மணிக்கு இருப்பார் பேசா, ரெண்டு மணிக்கு ஆளுங்க நிற்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு ஸ்டவ்வும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அவர் ரெடியா வந்திருப்பார். இங்க நாம என்ன செய்யணும் தெரியுமா? ரெண்டு மணிக்கு ஆராதனை தொடங்கிடும், அது அடுத்த பிரச்சனை. நீங்க வந்தீங்களா இல்லையோ, ரெண்டு மணிக்கு ஆராதனை தொடங்கும், அது அடுத்த பிரச்சனை. ஆனா நீ தனிப்பட்ட ரீதியிலே தேவனுடைய ஆராதனையை தேவனுடைய ராஜ்யத்தை எவ்வளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறார், அதிலேதான் தேவன் வந்து உன்னுடைய பலியை உணர்ந்து கொள்ளுகிறது இருக்கிறது. நீ அசிதனமாய் வந்ததுக்கு நின்றுட்டு தேவன் என்னுடைய ஜெபத்தை ஏன் கேட்கலன்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்டா நாம என்ன பேசுறோம்? உன்னுடைய முக்கியமானதை தேவனுக்கு கொடு, அதை முக்கியப்படுத்திக் கொடு. உன்னுடைய ஆயத்தம் மிகவும் முக்கியமானது. மத்தேயு 19வது அதிகாரம் இதை பார்த்து நான் முடிப்போம். மத்தேயு 19வது அதிகாரம்
அதிலே 16-22 வரை வசனம். மத்தேயு 19:16-20.
அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாக விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆசை உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான்.
இந்த 22 வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால், ஆஸ்தி மிகுந்த ஆஸ்தி விளங்குறத, தாழ்மை நீடிய தாழ்மை, பொறுமை நீடிய பொறுமை. இங்கே தேவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? மிகுந்த ஆஸ்தி இருந்தபடினால் ஆண்டவர் சொன்ன நித்திய ஜீவன் வேணுமா வேண்டாம். இவர் வந்து கேட்டா நித்திய ஜீவன் வேணுமா? நித்திய ஜீவனுக்கு இந்த பாரு கற்பனையில கை கொண்டு எல்லாம் செய்கிறேன், என்ன பொய் சொல்ல இல்ல, களவெடுக்க இல்ல, கொலை செய்யல, ஒண்ணுதான் செய்யல ஆண்டவர. நான் சிறுப்புள்ள தொடங்கி நான் இருக்கிறேன், நான் சிறுப்புள்ள தொடங்கி இருக்கிறேன் ஆண்டவர், நல்லா தான் இருக்கிறேன் ஆண்டவர். தெரிஞ்சவா எல்லாம் சரி, நீ சொன்னதுல நல்ல ஒரு மனசு, நல்ல ஒரு விசுவாசி இல்ல, எல்லாம் செய்கிறான் இல்ல, வேதம் என்ன சொல்றதோ அதெல்லாம் செய்கிறான். ஆனா தேவன் சொன்ன பாரு, நீ மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருக்கிற, தேவனுடைய பலிகள்ல உபவாசத்துல உபவாசத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்லிட்டு, நீங்கள் திக்கிட்டவர்கள் விதவைகளுக்கு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறதே சரியான உபவாசம் சொல்லி ஒரு இடத்துல சொல்ற. சோ இங்க என்ன சொல்ற ஆண்டவர், நீ மிகுந்த ஆஸ்தி இருக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுங்க, இங்க பாரு அவனுக்கு ஆஸ்தி இருக்குது, நீ போய் வித்துட்டு வா. ஆஸ்தி இருக்குது, ஆனா அவன்கிட்ட மிகுந்த ஆஸ்தி இருக்கப்பா, நீ அதை என்ன செய்யணும்? வெட்டி திக்கத்தவர்களுக்கு விதவைகளுக்கு கொடு. ஆனா அந்த வாலிபன் என்ன செய்தது? அவன் மிகுந்த ஆஸ்தி இருந்தபடினால் அதுல அவன் கை வைக்க விரும்பாம நித்திய ஜீவனை கையை விட்டுட்டு அந்த ஆஸ்தியோட அவன் போய் சேர்ந்துட்டான் இல்லையா? நான் உங்களுக்கு கேட்கறது என்ன சொல்லுன்னா, உங்க வாழ்க்கையில எது முக்கியமா இருக்கிறது? உன்னோட வாழ்க்கையில எது முக்கியமா இருக்கிறது? அதை தேவனுக்கு கொடு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடு, தேவனுடைய சமூகத்திலே விட்டுவிடு, அதை பலியாய் செலுத்திவிடு. என்ன நடந்தாலும் தேவன் உங்க பலியை அங்கீகரிக்க வேண்டும். அதான் மிகப்பெரிய முக்கியமான காரியம். தேவன் உங்க பலியை அங்கீகரிக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா பிரயோசனம் கிடையாது, பிரயோசனம் கிடையாது, பிரயோசனம் கிடையாது. காயின் ஆவியுடைய பலியை நாம பார்த்தோம், முக்கியத்துவத்தில் இருக்கிறது. உன்னுடைய முக்கியத்துவம் எவ்வளவுக்கு நீ தேவனுடைய ராஜ்யத்தில் வைக்கிறாய் என்பதில் இருக்கிறது. பலியை தேவன் அங்கீகரிப்பது. பாவடிவார்ந்த பலி, சர்வாங்க தகன பலியில தேவனுக்கு நாம் நல்ல தன்னை பொறுக்கி எடு, சும்மா ஏதோ தானம் என்று சொல்லி கொண்டாது. நீங்க தசோபாகம் காணிக்கை போடுகிறதை விட அதுல நீங்க எவ்வளவுக்கு கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியமானது. உன்னுடைய தசோபாகத்தை உன்னுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். அண்ணாள் தன்னுடைய ஒரே குழந்தை, தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட ஒரே குழந்தை, தேவனுடைய ஊழியத்துக்கு தேவனுடைய ஆலயத்திலே அவனுக்கு விட்டு விட்டார். தேவன் சொன்னார், இந்த உன்னுடைய பிள்ளை எப்படி நீ செய், உன்னுடைய பிள்ளையை தேவன் என்னத்துக்கு அழைக்கிறாரோ அதற்கு செய்வதற்கு பதவியை சரியாய் கொடுங்க. நேரத்தை தேவனுடைய சமூகத்துக்கு உரிய நேரத்தை அவருக்கு கொடுத்தீங்க, அதுல களவெடுக்காது.
ஞாயிற்றுக்கிழமைச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை, பைபிள் ஸ்டடினா பைபிள் ஸ்டடி, ஜெபம் பண்ணா ஜெபம். ஐஸ்வர்யவானை போல நித்திய ஜீவனை இழந்து போயிறாங்க. தெய்வத்தை விட தேவனோட ராட்சியத்தை விட இன்னும் ஒன்று மீது கொண்டு போய் உயிரை ஊட்டாதீங்க, இருதத்தை வையாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எங்க ஒன்று ஆசை இருக்கோ அங்க நான் ஒரு இருதயம் எடுத்து வச்சு. அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய பணத்தின் மீது எல்லாம் தன்னுடைய இருதத்தை வச்சபடினாலே நித்திய ஜீவனை கொடுத்து அவன் கேட்டு வந்தது. அவன் நான் நினைச்சேன் ஒருவேளை அவன் யோசிச்சிருக்கலாம், நித்திய ஜீவனுக்கும் காசு கொடுத்து பண்ணலாம் சொல்லி அந்த சிந்தனையோட அவன் வந்தான் எனக்கு தெரியும். என்ன அவன் நல்ல பணக்காரனா இருந்தாங்க. இன்னைக்கு கனியன் எல்லாம் அவங்க எல்லாம் அவங்க கிறிஸ்துவ அறுபதுக்கு பணம் அங்கால இருக்கிட்டு முதல்ல தேவையான ஆட்சியம் இல்லையா. சோ தேவனுடைய ராஜ்யத்தை முக்கியமாய் வைங்க, அதற்குரிய கனத்தை கொடுங்க, அதை முக்கியப்படுத்தி வாழுங்க. உங்களுடைய மூச்சு உங்களோட வாழ்க்கை எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுத்தி இருக்கிட்டு. இது எல்லாம் ஒரு நாள்ல உனக்கு பலன் பலன் வரும், அப்பொழுதுதான் தெரியும் நம்ம இப்ப எப்படி வாழ்ந்து முடிச்சு. ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களோட வாழ்க்கை ஒப்புக்கொடு. தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா.